நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, ஓவியக்கலை என்பது இயல்பாகவே ஒருவருக்குள் அமைந்திருக்கும் திறமை என்றாலும் முறையான பயிற்சியின் மூலம் அது நமது வாழ்க்கைக்கு உதவும். இத்தகைய பயிற்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன, அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் என்ன, இவை பற்றியெல்லாம் கூறுகிறார் லட்சுமி நாயக்கன் பாளையம் எல்ஆர்ஜி நாயுடு பள்ளியின் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வரும் இருகூரைச் சேர்ந்த எஸ் ரவிக்குமார் அவர்கள்.
வணக்கம் சார். நீங்க வந்து ஒரு ஓவிய ஆசிரியரா இருக்கீங்க இல்லீங்களா? பொதுவாகவே இப்ப ஓவியங்கள் அப்படிங்கும் போது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, பாக்குறவங்களுக்கு சந்தோஷம், சசுமே கவலையா இருக்கவங்க கூட அதை பார்க்கும்போது ஒரு உற்சாகம் பிறக்கும். ஒரு ஓவிய ஆசிரியரா ஓவியங்கள் பத்தி நீங்க சொல்லுங்க.
ஓவியங்கிறது வந்து நம்மளோட மனசுல இருக்கிற எண்ணங்களை பிரதிபலிக்கிறதாவும் இருக்கா, அது போக வந்து இப்போ நம்ம பாக்குற காட்சியில தத்துருவம் வரைகிறது, அது மட்டும் இல்லாம நம்மளோட மனசுல இருக்கிற எண்ணங்கள் வடிவங்கள் அதை பத்தி சொல்லலாம். ஓவியம் வரையும்போது நம்ம வந்து ஆத்மார்த்தமாக இருக்க முடியும், தியானம் பண்ற மாதிரியும் மெடிடேஷன் பண்ற மாதிரியும் நம்ம ஃபீல் பண்ணலாம். என்னன்னா நம்ம எண்ணங்களை வந்து சிதறாம நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒரு முழுமைப்படுத்தலாம், அதுல மட்டுமே நம்ம வந்து காட்சிகள் வண்ணங்களை பத்தியும் சொல்ல முடியும்.
சரிங்க. பொதுவாகவே விளையும் பயிர் முளையிலேயே அப்படிம்பாங்க. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே அவங்களுடைய அந்த திறமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்ப உங்களுக்கு எந்த வயசுல உங்களுக்கு ஒரு ஓவிய ஆர்வம் இருக்கு அப்படிங்கறது, நீங்க எப்போ வரைஞ்சீங்க முதன் முதல்ல, அது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு?
நான் படிக்கும்போது எனக்கு சீனியர் ஒருத்தர் இருந்தாரு, அவங்க பண்ற பெயிண்டிங் எல்லாம் நான் பாத்துருக்கேன். அப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, நம்மளும் அந்த மாதிரி வரையணும், நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அது வந்து என்னோட மைண்ட்ல வச்சுட்டு நான் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். சாமி படங்கள், அப்புறம் வந்து வெளியில பாக்குற அந்த மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் பத்தி எனக்கு அதை பார்க்கும்போது நான் செடியா பார்க்க மாட்டேன், அந்த மரத்துல இருக்கிற வண்ணங்களை பத்தி அது மாதிரிதான் பார்ப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு அது வந்து முழுமையா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதை பத்தி நிறைய வெளியே பாக்குற கோயில்கள்லாம் வரைய ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்படியே வந்து எனக்கு அந்த ஓவிய கண்காட்சிகள் அது மாதிரி எல்லாம் நிறைய படிக்கும்போது வெளியில பார்த்தேன். அப்புறம் அதே மாதிரி போட்டிகள்ல நான் கலந்துட்டேங்க. ஸ்கூல் படிக்கும்போது நிறைய போட்டிகள் கலந்துட்டு பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன். அந்த பரிசுகள் வாங்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு உந்துதலா இருந்தது, இதே லைன்ல போகணும், ஃபர்ஸ்டா வரணும், ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டரா வரணும். அப்படி ஸ்கூல் படிக்கும்போது நிறைய வெளியில கண்காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓவியக்கலை கல்லூரியில படிக்கும்போது ஆர்வம் வந்தது. அதுல வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெரிட்லயே எனக்கு கிடைச்சது, மெரிட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தாங்க. அதனால வந்து எந்த பைசா எல்லாம் குடிக்காம படிக்க முடிஞ்சது. நான் படிச்சது வந்து கும்பகோணம் ஓவியக்கலை கல்லூரியில தான் படிச்சேன். அந்த கல்லூரியில படிக்கும்போது எனக்கு அங்கிற கோயில்கள் சிற்பங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வந்து, அதையெல்லாம் பார்த்து நான் வரையும் போது நிறைய ஓவியங்களை பத்தியும் அதனோட நுணுக்கங்கள் சிற்பக்கலையோட நுணுக்கங்கள் எல்லாம் அதை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத நாட்கள்லாம் வந்து அந்த ஒரு 5 வருஷம் அந்த காலேஜ்ல படிச்சது வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது என்ன சொல்லலாம்.
விளையும் பயிர்னு சொன்ன மாதிரியே அந்த சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அந்த ஓவிய ஆர்வம் இருந்திருக்கு. இப்போ சாதாரணமா நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்தா அதை வரைஞ்சிடறது, மனசுல வாங்கிட்டு வரைஞ்சிடறது, இன்னும் பாடுறவங்க கூட இருக்கிறாங்க, நான் கேட்டு கத்துக்கிட்டதுதான் முறையா கத்துக்கல அப்படிம்பாங்க. இப்ப பழைய காலத்துல குருகுல கல்வி அப்படிங்கறதெல்லாம் கூட அப்படிதான் இருந்தது, ஒரு குரு கூட இருந்து அவங்க சொல்றத கேட்டு கேட்டு அல்லது அங்க நடக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இப்ப எல்லாம் நிறைய தியரி கத்துக்கிறாங்க, இப்படி கோடு போடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி முறையா கத்துக்கிறது அப்படிங்கறது நீங்க கல்லூரியில போய் தான் கத்துக்கிட்டீங்க இல்லீங்களா?
எனக்கு வந்து கல்லூரியில வந்து ஒரு வழிகாட்டியா தான் இருந்தாங்க. இந்த மாதிரி இப்படி எல்லாம் எனக்கு முன்ன படிச்ச சீனியர்ஸ் அங்கிருந்த ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் வந்து எனக்கு உதாரணமா இருந்தாங்க. எனக்கு வந்து கல்லூரி வந்து ஒரு வழிகாட்டியா தான் இருந்தது. எனக்கு அதுல ஆர்வம் இருந்தாலுமே கல்லூரி வந்து ஒரு இப்படி பண்ணணும், இந்த வழியில போனா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டியா இருந்தது. அது மட்டும் இல்லாம கல்லூரி முடிச்சோம்னா எனக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுங்க, எங்கெங்க என்னென்ன கிடைக்கும், எந்த மாதிரி நம்ம லைஃப் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியா இருந்தது.
சரிங்க. இப்ப ஓவியங்கள் அப்படிங்கும் போது வந்து சாதாரண நம்ம என்ன சொல்ற டிராயிங்ஸ் சொல்றோம், அப்புறம் பெயிண்டிங்ஸ் வண்ணங்களை பயன்படுத்தி இது பண்றது, சித்திரங்கள்லயே கூட வந்து வேற வேற வகையான சித்திரங்கள் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு மரத்தை பார்க்கும்போது அதுல இருக்கிற வண்ணங்கள் தான் என் கண்ணுக்கு படுது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு காட்சியை பார்க்கும்போது அந்த காட்சியை உள்வாங்கிட்டு அப்புறம் நம்மளா வரையறது ஒன்னு, நம்ம கற்பனையிலேருந்து வரையறது இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வரையறதுல ஆர்வம் இருந்ததுங்க சின்ன வயசுலயும் சரி, அப்புறம் நீங்க கல்லூரியில போய் அதற்கான முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் என்ன மாதிரி ஓவியங்கள் நீங்க வரையறீங்க?
எனக்கு வந்து வாட்டர் கலர் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு அது மேல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒவ்வொரு இடத்த பத்தியும், இப்போ ஒரு இடம் இப்போ மருதமலை இருக்குங்கன்னா அதனோட அந்த படிகள் அந்த முன்னாடி இருக்கிற அந்த இடங்களை பத்தி நான் காலேஜ் படிக்கிறப்பவே வரைஞ்சிருக்கிறேன். அங்கேயே வந்து உட்காந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த போற வழிகள் அதை பத்தியெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேங்க. எனக்கு அதுல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகங்க. அங்க இருக்கிற செடி கொடிகள் மரங்கள் அந்த பின்னாடி இருக்கிற மலைகள் அதை பத்தி நிறைய வரைஞ்சிருக்கேங்க. இன்னொன்று வந்து இந்த வாட்டர் கலர்ல வந்து எனக்கு சீக்கிரமா முடிச்சிடலாங்க. இப்போ ஆயில் பெயிண்டிங்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் உட்காந்து வரையும், அதே மாதிரி காயாதுங்க, அவ்வளவு சீக்கிரம் காயாது ஆயில் பெயிண்டிங்னா. வாட்டர் கலர்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 hoursல வந்து ஒரு இடத்த அப்படியே பார்த்தோம் வரைஞ்சிருவேன். எந்த இடம்னாலும் சரிங்க, மலைகள் சரி ஒரு பில்டிங்ஸ்னு சரி, எந்த இடம்னாலும் உட்காந்து வரைஞ்சிருவேங்க. எனக்கு வாட்டர் கலர்ல வந்து எனக்கு காலேஜ் டூர் இருக்குங்க ஆல் இந்தியா ஃபுல்லா. அதுல வந்து நான் ஒரு டைம் தாஜ்மஹால் போயிருந்தப்போ அங்க உட்காந்து வரைஞ்சிருந்தேங்க. தாஜ்மஹால் அப்படியே வாட்டர் கலர்ல வரைஞ்சிருந்தேன். ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து பார்த்தோன்னே அதை பார்த்துட்டு அந்த ஓவியத்தை வந்து எனக்கு வாங்கிட்டு போயிட்டாரு அங்கிட்டு இருந்து. அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு, எவ்வளவு ரூபாய்ன்னு கேட்டு வாங்கிட்டு போயிருந்தாரு. எனக்கு உண்மையா அது மிகப்பெரிய ஒரு இதா இருந்து, என்னன்னா நம்ம ஓவியம் வந்து ஒருத்தர் லைக் பண்ணி வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து வாங்கிட்டு போறாருன்னா, அதுல இருந்து எனக்கு வந்து அந்த வாட்டர் கலர் மீடியத்துல மேல ரொம்ப ஆர்வம் வந்துங்க. நிறைய வாட்டர் கலர் ஸ்பாட் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கிறேன். இப்ப கூட எங்க ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்பாட்ல எப்படி பெயிண்டிங் பண்றது, ஒரு மரத்தை எப்படி ஒரு பேப்பர்ல வந்து வண்ணமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுத்துருக்கறேன். அதுபோக வெளியில ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்.
சரிங்க, இப்போ பொதுவா ஓவியம் அப்படிங்கும் போது வந்து இத படிச்சுட்டு நீ என்ன வாழ்க்கையில சம்பாதிக்க முடியுமா, செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு வந்து வீட்லயும் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஈவன் ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்லுவாங்க, எதுக்கு இதை போய் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு வீட்டுல அப்பா அம்மா சரின்னு சொல்லி இது பண்ணா கூட டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது?
சொல்ல போனா நான் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கேன் எங்க அப்பாவுக்கும் தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது. பையன் வந்து பொம்மை வரைய காலேஜ்ல படிச்சிருக்கா அப்படிங்கறத மட்டும் தெரியும். அதனால வந்து எங்க வீட்டுல வந்து டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை. சரி ஏதோ ஒன்று படிச்சு நல்ல ஒரு பொசிஷன் வந்தா போகுது அப்படின்னு மட்டும் நினைச்சாங்க. அதனால வந்து என்னை டிஸ்கரேஜ் பண்ணல. நான் வீட்டுல ஒரே பையன்ங்கிறதுனால எதுவும் டிஸ்கரேஜ் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து படிக்க வெளியூர்ல படிக்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சரி அவன் படிச்சாதான் அவன் லைஃப் நல்லா இருக்கு அப்படிங்கறனால வந்து டிஸ்கரேஜ் எல்லாம் பண்ணல, என்கரேஜ் பண்ணாங்க. போய் படிச்சுட்டு நல்லா படிக்கணும், முடிச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஃபியூச்சர் வந்து நல்லா அமைச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால வந்து வீட்டில எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணல. ஏதோ ஒன்று தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வரையறேன், எந்த பொருள் இல்லைங்காம எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. ஹெல்ப் பண்ணாங்க, நிறையா ஹெல்ப்பாக தான் இருந்தாங்க வீட்டில்.
சரிங்க, இப்போ சாதாரணமாக வந்து நமக்கு ஒரு படிப்பு இதை பத்தின படிப்பு இருக்கு அப்படிங்கறதே சிலதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஓவியத்தில் ஆர்வம் இருக்கு அப்படிங்கும் போது அதற்கான கல்லூரி இருக்கு அங்கே போய் படிக்கலாம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுங்க? அதுக்கு யார் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க?
நான் இங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட ப்ரைவேட்டாக ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. போர்டில் வரைகிறாங்களேங்க சினிமா கட் அவுட்டில். அங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டுக்கிறப்போ ஒரு ஷோ வச்சுருந்தாங்க, கஸ்தூரி சீனிவாசன் ட்ரஸ்ட்டில் தான் ஷோ வச்சுருந்தாங்க, ஒரு கண்காட்சி வச்சுருந்தாங்க. அது வந்து கும்பகோணம் ஓவியக் கல்லூரி மாணவர்கள் வந்து அங்கே ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. அப்போது நான் போனப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் அங்கே 4வது ஆண்டு படிக்கிற நண்பர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு இது ஆர்வம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அவர் இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குது அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், எழுதினீங்கன்னா அங்கே வாய்ப்புகள் கிடைக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அட்ரஸ் வாங்கி வச்சிருந்தேன். நான் அது அட்ரஸ் வாங்கி வச்சு ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. அவர் சொல்லியிருந்தார், ஒரு ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் நீங்கள் எனக்கு வந்து லெட்டர் கடிதம் எழுதுங்க, இந்த மாதிரி வரதை பற்றி கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அப்போ வந்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவரும் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார், இந்த மாதிரி இந்த டேட்ல கிளம்பி வாங்க, வந்துட்டு பாருங்க, இங்கே பாருங்க, வந்து பாருங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு. நான் போனப்போ அவர் யார் முகம் தெரியாதவர் எனக்கு, அவளுக்கு தெரியாதுல, அட்ரஸ் மட்டும் வாங்கியிருந்தார், அவரோட அட்ரஸ் மட்டும். போயிருந்தப்போ அவர் வந்து கல்லூரி விடுதியில் இருந்தார். போய் பார்த்த அவரை போய் பார்த்தோன்னே என்னோட ஓவியங்கள்லாம் அங்கே காமிச்சேன், நான் வரைஞ்ச ஓவியங்களை காமிச்சேன். அப்போ அங்கே காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்களா, அப்போ கம்பேர் பண்ணும்போது என்னோடது வந்து அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் வந்து அவங்க படிக்கிறங்காட்டி அவங்க வந்து கொஞ்சம் ரெகுலராக பண்றங்காட்டி கொஞ்சம் இது வந்துருக்கு. பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இதுக்கான பயிற்சியில் எடுத்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா இந்த கல்லூரியில் படிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. 3 மாத காலம் வந்து கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணி விட்டு ஓவியங்களை பற்றியே ப்ராக்டிஸ் இருந்தது 3 மாதம். அது ரொம்ப என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத நாட்கள். ஃபுல்லாகவே அந்த சனி ஞாயிறுன்ட்டுலாம் கிடையாதுங்க, எல்லா நாளும் வந்து கம்பல்சரி இருந்து நாங்கள் டிராயிங் பண்ணணும். மாடல் உட்கார வைப்பாங்க ஃபர்ஸ்ட்டுங்க, அது பண்ணணும் காலையில் 1-2 மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கலர் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு டாபிக் கொடுப்பாங்க அதை வரையணுங்க. மதியானம் வந்து போர்ட்ரேட் இருக்கு, ஃபுல் ஃபிகர் உட்கார வைப்பாங்க அது வரையணுங்க. அப்புறம் நைட்டு வந்து லெட்டரிங் மாடல் எழுதணும் அந்த மாதிரி. அப்புறம் ஸ்டில் லைஃப் அப்படியே லைனாக வருங்க. ஸ்டில் லைஃப்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாம் வச்சிருவாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம வாட்டர் கலரில் வரைஞ்சி கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபட்டு அதுக்கப்புறமா காலேஜில் வந்து எனக்கு மெரிட்லேயே கிடைச்சிருந்தது.
சரிங்க, அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கே நீங்கள் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்புறம் தான் கிடைச்சது அப்படிங்கிறீங்க. சரிங்க, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான அந்த என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இப்ப அதுக்கு முன்னாடியே ட்ரைனிங்னா நீங்க அது எங்க போய் படிச்சுக்கிட்டீங்க, இந்த கோர்ஸ் அதோட அட்மிஷன் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இந்த கோர்ஸ் படிக்கணும், நான் படிக்கும்போது வந்து 10th குவாலிஃபிகேஷன் இருந்துங்க. இப்ப வந்து பிளஸ் டூ பண்ணிருக்காங்க, கம்பல்சரி பிளஸ் டூ பாஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம ட்ரெயின் அப் ஆயிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஸ்கில் இருந்துன்னா ஸ்ட்ரெயிட் எக்ஸாம் எழுதலாம். அப்படி இல்ல நம்ம கொஞ்சம் திறமைகளை வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னா அங்க கல்லூரியிலே சீனியர் மாணவர்கள் இருக்கிறாங்களா, அவங்க வந்து சும்மா ஓவியம் பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, பேசிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான பேசிக் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் நம்ம சேர்ந்து கற்றுக்கலாங்க. ஒரு 2-3 மாதம் அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்குங்க. அது கட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க, அது மூலிமா நம்ம வந்து உயர்த்திக்கலாங்க. கம்பல்சரி பிளஸ் டூ தான் கேட்குறாங்க, எது எனி குரூப் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். மெயினாக வந்து ஓவியத்தில் வந்து ஆர்வம் இருக்கணுங்க. ஏன்னா வந்து இது ஒரு வருஷம் படிக்கிற கோர்ஸ், 6 மாதம் படிக்கிற கோர்ஸ் மட்டும் இல்லை, ஓவியத்தில் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இதில் படித்து நல்லா இது பண்ண முடியும். ஏன்னா ஓவியத்தில் ஆர்வம் இல்லாமல் ஒரு சிலர் வந்து நம்ம அதில் போயிடலாம் இது போயிடலாம் அப்படின்ட்டு வந்து சும்மா சேர்ந்துருவாங்க, சேர்ந்து ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அதனால வந்து ஓவியத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் நல்லா உண்மையாக பிரைட்டாக இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா நம்மளோட ஓவியம் வந்து நிறைய பேர் ரசிக்கணும்னா அது உண்மையாக ஒரு பெரிய விஷயம். பாடுறதுங்கூட வந்து நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணுறோம், நிறைய பேர் கேட்குறாங்க பங்க. அது அதே மாதிரி தான் இதுவும், ஓவியங்கிறது வந்து காலத்தில் அழியாது, அது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, நம்ம இல்லாட்டி நம்ம ஒரு பெயிண்டிங் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு.
இந்த கோர்ஸ் அதோட அட்மிஷன் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
காலேஜில் சேர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து போர்ட்ரேட் வைப்பாங்க, அரையுருவப்படம். ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க, அவர் ஃபேஸ் அரையுருவப்படம் மட்டும் வரையணுங்க, பென்சிலில் வரையணும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபுல் ஃபிகர், பென்சிலே வந்து மாடல் உட்கார வச்சிருப்பாங்க ஒருத்தர், அது ஃபுல்லா பென்சிலில் டிராயிங் பண்ணி ஷேடிங் ஒன் சைட் ஷேடிங் பண்ணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லெட்டரிங் ஃபாண்டு, ஏதாவது ஒரு லெட்டரிங். இப்போ வந்து வீடியோகான் அப்படின்னா லெட்டரிங் ஒரு ஃபாண்ட் இருக்கு, சாம்சங்னா ஒரு ஃபாண்ட் இருக்கு, அந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சொல்லுவாங்க சாம்சங் அப்படின்னா அந்த மாதிரி லெட்டரிங் ஃபாண்ட் எழுதணும். அதுக்கடுத்தது ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க, திருவிழா மார்க்கெட் சீன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒரு டாபிக் எழுதிடுவாங்க போர்டில், அதை வந்து நம்ம வாட்டர் கலராக பண்ணணுங்க. அப்புறம் வந்து ஸ்டில் லைஃப் போன் வைப்பாங்க, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சிருவாங்க. அது ஒரு 5 டெஸ்ட் இருக்குங்க, 500 மார்க் வச்சிருப்பாங்க. அதில் நம்ம வந்து ஒரு டைமிங் கொடுப்பாங்க, 1 ஹவர் 1.5 ஹவர், அது முடிச்சுட்டு முடிச்சா போதும். அது நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணா நம்மளுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து காமனாக சொல்லி தருவாங்க, எல்லாமே இருக்கும். ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குங்க, களிமண்ணில் வந்து எப்படி பொம்மை செய்யறது, போர்ட்ரேட் செய்யறது, இது மாதிரி எல்லாமே வருங்க. அப்புறம் செராமிக் இருக்கு, அப்புறம் டெக்ஸ்டைல் டிசைன், சாரீஸ் டிசைன்ஸு, சில்ட்ரன்ஸ் வேர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குங்களா அதுங்க, பட்டு சாரீ டிசைன்ஸு, அது மாதிரி நிறையா வருங்க டெக்ஸ்டைல்ஸில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட், அது லைஃப் ஸ்டடி இருக்குங்க, போர்ட்ரேட்டு, ஃபுல் ஃபிகர்ஸு, அப்புறம் வந்து வாட்டர் கலரு, அப்புறம் அவுடோர் ஸ்டடிஸு, ஸ்பாட் ஒர்க்கு, இது எல்லாமே வருங்க ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸு. அதுக்கப்புறமா வந்து நம்ம பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறாங்களோ அது மாதிரி வந்து பெயிண்டிங் வந்து மெயினாக இருக்குங்க, பெயிண்டிங், அப்புறம் ஸ்கல்ப்சர்ஸு, அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன், டெக்ஸ்டைல் டிசைனிங், அப்புறம் செராமிக் டிசைன்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம 3rd இயரில் வந்து நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோமோ, நம்ம எதில் நல்லா பண்ணுறோமோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறது, நம்ம ஒர்க் ப்ரெசன்டேஷன் வச்சு நம்மளுக்கு வந்து டெக்ஸ்டைல் நல்லா பண்ணிட்டு இருந்தோம்னா கேட்பாங்க நம்மளை, நம்மளுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, நம்மளுக்கு எந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை கேட்டோம்னா கொடுத்துருவாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஃபோட்டோகிராஃபியெல்லாம் இருக்குங்க, ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாமே இருக்குது, அதில் தனியாக சொல்லி தருவாங்க. ஆப்ஜெக்ட் ஃபோட்டோகிராஃபி, இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் இருக்குது, அப்புறம் மாடலிங் ஃபோட்டோகிராஃபி. அதில் வந்து ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா லே அவுட் பண்ணுற டிசைனிங் இதெல்லாம் பண்ணுறதுனா விஷுவல் கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. பெயிண்டிங் நல்லா பண்ணுறதா இருந்ததுன்னா பெயிண்டிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ்ல நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஸ்கல்ப்சர் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எது இருக்குன்னா அதை எடுத்து படிச்சுக்கலாங்க. அது 3 வருஷம் படிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர்ல வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. நம்ம எங்காவது போய் ஒரு இடத்துல போய் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். பெயிண்டிங்னா யாராவது ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டிட்ட போய் ஒரு 3 மாசம் ப்ராஜெக்ட் பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்க வந்து டிசைனிங் அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்குங்களா அங்கே போய் பண்ணுவாங்க. ஸ்கல்ப்சர்ல வந்து ஏதாவது ஸ்கல்ப்சரிஸ்ட்டு போய் பண்ணுவாங்க. பெயிண்டிங் படிக்கிறவங்க வந்து ஆர்ட் டைரக்டர்ட்டவோ அங்கே போய் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன லைன்ல போறோமோ அந்த லைன்ல வந்து ப்ராஜெக்ட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம்.
இப்போ இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 5 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்க? முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகைகள் வார பத்திரிகைகள் அதுக்கெல்லாம் வந்து கதைகளுக்கு படம் வரைகிறது அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தது. அப்புறம் ஸ்கூல் டீச்சரா போறது அப்படிங்கறது இன்னொரு வாய்ப்பு. இது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கூடியது. அதை இல்லாம இன்னும் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க?
இப்போ இருக்கிற டெக்னாலஜியில வந்து அனிமேஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. இப்ப காலேஜ் முடிச்சோன்னையும் ஏதாவது 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், மாயா அந்த மாதிரி சாப்ட்வேர்ல படிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இருக்குது, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் இருக்குது, அங்கே வந்து நல்ல ஸ்கேல் கொடுக்குறாங்க. இது வந்து டெக்னிக்கல் லைன்ஸுங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம இந்த மாதிரி போகணும் இப்படி எல்லாம் ஆகணும் அப்படின்னு இருக்கு. அது வந்து இப்போ பெயிண்டிங்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ நிறையா பெயிண்டிங் பண்ணி ஷோவெல்லாம் வச்சாங்கன்னா நல்ல ஒரு கெயின் இருக்குது. அதில் வந்து நம்ம முழு முயற்சி இருக்கணும். அப்புறம் டீச்சிங் லைன் இருக்குது, இப்போ டிராயிங் டீச்சராக போகலாம். அதாவது பத்திரிகையிலையுமே இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 5 இயர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும், ஒரு ஃபைனல் இயர்ல தெரியும் நம்ம என்ன லைன்ல போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாங்க.
நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாயா அதெல்லாம் கத்துக்கிட்டோம்னாக்கலாம் அப்ப கூட இந்த ஓவியம் படிச்சதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா? இப்ப நீங்க வந்து கண்காட்சிகள், அதாவது ஓவியங்கள் வரைஞ்சு கண்காட்சி வைக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி கண்காட்சிகள் நடத்திருக்கீங்களா?
இப்போ லாஸ்ட் மந்த் கூட ஒரு கண்காட்சி வச்சிருந்தேங்க, கஸ்தூரி சீனிவாசன் ட்ரஸ்ட்ல. அதுல வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருந்தேங்க. எனக்கு இது மாதிரி ஷோ வைக்கல அப்படின்னு சுக்கலிங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருங்க. அவரோட பெயிண்டிங்ஸ் பார்த்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மள அந்த மாதிரி ஷோ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது. இப்போ ரீசெண்டாக வந்து அங்கே வச்சிருந்தேங்க. இதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் படிக்கிறப்போ நிறைய ஷோ வச்சிருந்தேன். இப்போ வரப்போற காலத்தில் வந்து ஒன்னும் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் சென்னையில் வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பெங்களூர் அந்த மாதிரி கண்காட்சிகள் நடத்த ஐடியா இருக்குங்க.
சரிங்க, இப்போ ஓவியங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வரையறதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க?
நேச்சர் பத்தி வரையறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. நேச்சர்ல அந்த மலைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷனு அது மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா என்னோட பெயிண்டிங்ஸ் மோஸ்ட்லி அது மாதிரி தான் இருக்கும். வாட்டர் பேஸ் பண்ணி நிறைய வரைஞ்சிருப்பேன். அதில் வந்து ஒரு குழந்தை வந்து தண்ணி பிடிச்சிருக்குங்க, ஒரு பைப்பில் தண்ணி வளைஞ்சு கீழே போயிட்டு இருக்கு. அந்த ஓவியம் வந்து நான் வரைஞ்சி ஆனந்த விடன் காமிச்சிருந்தேங்க. அதுக்கு வந்து எனக்கு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிது. அதில் வந்து என்னென்னா நீரின்றி அமையாத உலக, அதனால வந்து நீர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி வரைஞ்சிருந்தேங்க. இப்போ நேச்சுரல் பேஸ் பண்ணி எனக்கு நிறைய டிராயிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க.
இப்போ பொதுவாக உங்களுக்கு பிடிச்ச ஓவியங்கள் வரைகிறது அப்படிங்கறத விட என்ன கருத்தை வலியுறுத்துறோம் அப்படிங்கறது இருக்கு? நம்ம மனசுக்கு பிடிச்சது வரைகிறோம் அப்படிங்கறது வேற, நம்ம சமுதாயத்துக்கு என்ன நம்ம ஓவியங்கள் மூலமா என்ன செய்யறோம், என்னென்ன கருத்துக்களை வந்து பொதுமக்களுக்கு அவங்க மனசுல அதை வந்து தைக்கக்கூடிய விதத்துல அதை சொல்றோம் அப்படிங்கறது இருக்கு. இப்ப அந்த மாதிரி நீங்க ஏதாவது வித்தியாசமா பண்ணி அதை மறக்க முடியாது, இப்படி நான் பண்ணேன் அதனால எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு படம் தண்ணீர் வழிஞ்சு போற மாதிரி வரைஞ்சு பரிசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வேற அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா?
நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு போட்டோகிராஃப் பண்ணியிருந்தேங்க. அரியலூர் பக்கத்துல ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன். அங்க போயிருந்தப்போ ஒரு வயசான அம்மா, ரொம்ப ஏழ்மையான ஒரு வீடு, வீடு கதவெல்லாம் கிடையாதுங்க, ஒரு கூரை மாதிரி இருந்தது. அந்த கூரையில வந்து முன்னாடி ஒரு அந்த வயசான ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க குழந்தைங்க ஒரு 2 பேர் கையில பிளேட் வச்சுட்டு வெளியே வீட்டுக்கு வெளியில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வீட்டில் நாய்க்குட்டி இருக்குங்களா, நாய்க்குட்டி வந்து அந்த குழந்தை சாப்பிட்டுக்கிற பிளேட்லேயும் நாய்க்குட்டி சாப்பிட்டு அந்த குழந்தையும் சாப்பிட்டுக்குது. அந்த காட்சி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. எவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த அதை ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருந்தேங்க. அதை வந்து ஆனந்த விடனில் வந்து ஒரு ஒரு ஓவிய போட்டி நடந்தது தமிழ்நாட்டில் இல்லைங்க. அப்போ அந்த படத்தை அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி அனுப்பியிருந்தேங்க. அந்த ஓவியம் வந்து பப்ளிஷ் ஆயிருந்துங்க, அந்த பெயிண்டிங் வந்து பப்ளிஷ் ஆயிருந்து. அப்போ வந்து எனக்கு கல்லூரியில் வந்து சுற்றுலா போயிருந்தேங்க, டெல்லி போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ என்னோட நண்பரோட அண்ணன் வந்து அங்கே ராஷ்டிரபதி பவனில் வந்து ஆர்மியில் இருந்தார். அங்கே வந்து செக்யூரிட்டியில் இருந்தார். அவரை பார்க்கறக்காக நான் போயிருந்தேன். அவரோட ரூமில் இருந்தார், என்னை கேண்டீனில் வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் இருந்தோம். அந்த என்னோட ஓவியம் இருக்குங்களே அங்கே ஆனந்த விடனில், அங்கே தமிழ் பீப்பிள்ஸ் இருப்பாங்களே, அந்த ஆனந்த விடனில் வந்த ஓவியத்தை வந்து கட் பண்ணி அங்கே டிஸ்பிளே போர்டில் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் அதை பார்க்கல, சரியாக பார்க்கல. என்னோட நண்பர் என் கூட வந்து அந்த ஓவியத்தை பார்த்துட்டு, ரவி உன்னோட பெயிண்டிங் அங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தப்போ எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அப்போது அவங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து இருந்திருக்கீங்க, அவங்ககிட்ட வந்து என்னோட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டூடெண்ட் என்னோட தம்பியோட ஸ்டூடெண்ட் தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க பயங்கர என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ வந்து என்னோட ஓவியம் வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வந்து என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயம்.
நல்லா சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதாவது நம்ம ஒரு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தின ஒரு ஓவியம் வந்து இன்னும் நிறைய பேர் அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்க, வருங்கால ஓவியர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னாக்க என்ன சொல்லுங்க?
இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாஸ் இருக்குங்க. ஓவியம் வரைகிறவங்களை வந்து நேச்சுரல் ஸ்டடிஸ் ஒன்று இருக்குங்க, அது வந்து நேச்சுரலாக பார்த்து வரைகிற ஒரு விஷயம். இன்னும் அதுக்கடுத்த விஷயம் வந்து நான் வந்து இது தான் இப்படி தான் வரைவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், எனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதனால வந்து ஓவியத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எளிமையாக மக்களுக்கு சேர்ற மாதிரி, வெளியில் நடக்கிற விஷயத்த வந்து நல்ல விஷயமா ஒரு பாசிட்டிவாக, இப்படி தான் இருக்கணும் லைஃப்பில், இப்படி தான் இருக்கணும் சொல்கிறீங்களே, ஒரு டிசிப்ளினாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி வந்து நல்ல கருத்துக்களை வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துன்னா அது ஓவியத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றின்னு தான் சொல்ல முடியும். அதனால வந்து ரொம்ப யோசிக்க வைக்காம பார்த்தோன்னா இதுதான் இவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஏழ்மையா கொடுக்கறது தான் ஓவியத்துக்கான வெற்றின்னு சொல்லலாங்க.
சரிங்க, இப்ப நீங்க வந்து ஒரு பள்ளியில ஓவிய ஆசிரியரா இருக்கீங்க. இப்போ மாணவர்களை வந்து எதிர்காலத்துல ஒரு சிறந்த ஓவியர்களா உருவாக்குற வகையில நீங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க?
இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா MBBS இன்ஜினியரிங் அந்த மாதிரிதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓவியம் அப்படிங்கிற லைனுக்கே யாரு யோசிக்கிறது இல்லை, அடுத்த கட்ட யோசிக்கிறது இல்லை. ஆனா அதுல நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. இப்போ நெட்ல நிறைய பிக்சர்ஸ் பாக்கலாங்க, போட்டோகிராஃபர்ஸ் பாக்கலாம், அதை பத்தி நம்ம வரையலாம். இப்ப நான் படிக்கிற காலத்துல வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த 5 ரூபா போஸ்டர்ஸ் வாங்கி நான் வரைவேன், அதை பார்த்து வரைவேன். இப்ப வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க. ரவிவர்மா ஓவியம் அப்படின்னா வந்து நெட்லயே பாத்துக்கலாம், அவ்வளவு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஆனா வந்து இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க, வாய்ப்புகள் மட்டும் இல்ல ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க. இப்ப BE படிச்சுட்டு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 வாங்குறது மாதிரி, அதே வந்து நீங்க ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுன்னா 2 லட்சம் 3 லட்சம் மட்டும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கான திறமைகள் வந்து நம்ம வளர்த்துட்டோம்னா நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மாணவர்கள் வந்து இப்போ அது மட்டும் இல்லாம வந்து நிறைய ஃபேஷன் டெக்னாலஜி, ஒரு இன்டீரியர் டிசைனிங் எல்லாமே வந்து அது டிராயிங் பேஸ் பண்ணித்தே இருக்குது. அதனால வந்து அந்த மாதிரி கோர்ஸுங்க படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு அறிவுறுத்தலாங்க. நான் ஒர்க் பண்றது வந்து LRG நைட் ஸ்கூலுங்க, லட்சுமணாக்கியம்பாளையத்தில் இருக்கு. இந்த ஸ்கூல்ல வந்து நிறைய ஒரு 1500 மாணவர்கள் படிக்கிறாங்க, 6 to +2 மட்டும். நான் போறது வந்து 6வதுல இருந்து 10th மட்டும் போயிட்டு இருக்குங்க. அதுல மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் போனோடனே என்ன அறிவுறுத்தினா, ஓவியத்தினோட எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அதனோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வில்லேஜில் படிக்கிற குழந்தைங்க தாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பூரா கம்ப்யூட்டர் பத்தி தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். ஆனா இருந்தாலுமே இப்ப நான் நிறைய சொல்லியிருக்கேங்க, ஓவியம் இந்த மாதிரி இருக்கு, லைஃப் இப்படி எல்லாம் இருக்குது, ஓவியம் கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வாரத்துல ஒரு பீரியட் இருந்தாலுமே நான் வந்து ஈவினிங் டைம்ல வந்து அவங்களுக்கான போட்டிகள் கலந்துருக்காக நான் வந்து தனியா பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப நிறைய காம்படிஷனுக்கெல்லாம் குழந்தைகள் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஓவியத்து மேல ஒரு ஆர்வம் வரக்க வேண்டி நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறேங்க.
சரிங்க, இப்போ ஓவியம் பத்தி உங்களுடைய அனுபவங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களோட நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் நம்ம சமுதாய வானொலியின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
நன்றிங்க.
இதுவரை ஓவியக்கலை என்பது இன்றைய வாழ்க்கை சூழலில் எவ்வாறு பயன்பெறுகிறது என்பதை பற்றி விளக்கியவர் லட்சுமி நாயக்கன் பாளையம் LRG நாயுடு பள்ளியின் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வரும் இருகூரைச் சேர்ந்த S. ரவிக்குமார் அவர்கள்.